ஓம் சாந்தி. June 25, 2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆத்மாக்கள் என்ற உறுதியான நம்பிக்கையை கொண்டிருங்கள். ஓர் ஆத்மாவாக இருக்கின்ற உணர்வுடன் எந்த பணியையும் ஆரம்பியுங்கள். உங்களுக்கு தந்தையின் நினைவு ஏற்படும், அத்துடன் பாவம் எதுவும் செய்ய மாட்டீர்கள். கேள்வி: கர்மாதி ஸ்திதியை அடைவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முயற்சி என்ன? நீங்கள் கர்மாதி ஸ்திதியை அண்மித்து விட்டதை எது குறிக்கின்றது? பதில்: கர்மாதீதம் ஆகுவதற்காக உங்கள் பௌதீக புலன்களை நினைவு சக்தியின் மூலம் கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள், பயிற்சி செய்யுங்கள். ஓர் அசரீரி ஆத்மாவாகிய நான் அசரீரியான தந்தையின் குழந்தையாவேன். உங்கள் பௌதீக புலன்கள் அனைத்தையும் விகாரமற்றதாக்குவதே அதிசிறந்த முயற்சியாகும். நீங்கள் உங்கள் கர்மாதி ஸ்திதியை அன்னிக்கும் அளவிற்கு ஏற்ப உங்களுடைய ஒவ்வொரு புலன் அங்கமும் சாந்தமாகவும் நறுமணம் மிக்கதாகவும் இருக்கும். விகாரத்தின் துர்நாற்றம் அவற்றிலிருந்து அகற்றப்படுவதுடன் நீங்கள் தொடர்ந்தும் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வீர்கள். ஓம் சாந்தி. கடவுள் சிவன் பேசுகின்றார். அவர் யாருடன் பேசுகின்றார் என்பதை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூற தேவையில்லை. சிவ பாபாவே ஞானக்கடல் என்பதும், அவரே மனித உலகின் விதை என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஆகவே அவர் நிச்சயமாக ஆத்மாக்களுடன் பேசுவார். சிவ பாபாவே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதால் அது பரமாத்மாவாகிய பாபாவை குறிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்கள் அனைவரும் அந்த பரமாத்மாவை தந்தையாக குறிப்பிடுகின்றனர். பாபா பரந்தாமத்தில் வசிக்கின்றார். நீங்கள் முதலில் இந்த விஷயத்தை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி கொள்வதுடன் இதில் மிகவும் உறுதியான நம்பிக்கையை கொண்டிருங்கள். தந்தை அவர்களுக்கு என்ன கூறுகின்றார் என்பதை ஆத்மாக்கள் கிரகிக்க வேண்டும். பரமாத்மாவில் இருக்கின்ற ஞானம் ஆத்மாக்களாகிய உங்களுக்குள்ளும் பதிய வேண்டும். பின்னர் நீங்கள் அதை மற்றோருக்கு உங்களுடைய உதடுகளின் மூலமாக கூற வேண்டும். நீங்கள் எதை கற்றாலும் ஆத்மாவே அதை கற்கின்றார். ஓர் ஆத்மா சரீரத்தை விட்டு நீங்கும் பொழுது கல்வி போன்றவற்றை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. ஆத்மா தனது சமஸ்காரங்களை எடுத்து சென்று அவருடைய அடுத்த பிறவியில் அமர்கின்றார். ஆகவே முதலில் நீங்கள் உறுதியாக உங்களை ஓர் ஆத்மா என்று கருத வேண்டும். நீங்கள் இப்பொழுது ஷரீர உணர்வை துறக்க வேண்டும். ஆத்மாவை கேட்கின்றார், ஆத்மாவை கிரகிக்கின்றார். ஒரு ஷரீரத்தில் ஆத்மா இல்லாத பொழுது ஷரீரத்தால் நகரவும் முடியாது. பரமாத்மாவே ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார் என்ற உறுதியான நம்பிக்கையை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஷரீரங்களை மாத்திரமே நினைவு செய்வதால் நீங்கள் ஆத்மாக்கள் ஷரீரங்களின் மூலமாக கேட்கின்றீர்கள் என்பதையும், பரமாத்மா ஒரு ஷரீரத்தின் மூலமாக பேசுகின்றார் என்பதையும் நீங்கள் மீண்டும் மீண்டும் மறக்கின்றீர்கள். நல்ல தீய சமஸ்காரங்கள் ஆத்மாவிலேயே உள்ளன என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாவே பௌதீக புலன்களின் மூலமாக மது அருந்தி அழுக்கான விஷயங்களை பௌதீக புலன்களின் மூலமாக பேசுகின்றார். ஆத்மாவே இந்த புலன் அங்கங்களின் மூலமாக தனது பாகத்தை நடிக்கின்றார். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் நிச்சயமாக ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். தந்தை ஆத்மாக்களுக்கு கற்பிக்கின்றார். பின்னர் ஆத்மாக்கள் இந்த ஞானத்தை மீண்டும் தங்களுடன் எடுத்து செல்கின்றனர். பரமாத்மா அங்கு ஞானத்துடன் வசிப்பதை போன்று ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த ஞானத்தை உங்களுடன் எடுத்து செல்கின்றீர்கள். நான் குழந்தைகளாகிய உங்களை இந்த ஞானத்துடன் திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றேன். பின்னர் ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய பாகங்களை நடிப்பதற்கு கீழே வர வேண்டும். புதிய உலகில் வெகுமதியை அனுபவம் செய்வதே உங்கள் பாகமாகும். ஆனால் நீங்கள் ஞானத்தை மறக்கின்றீர்கள். நீங்கள் இவை அனைத்தையும் மிகவும் நன்றாக கிரகிக்க வேண்டும். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் ஓர் ஆத்மா என்பதை மிகவும் ஆழமாக உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். இதை மறக்கின்ற பலர் உள்ளனர். நீங்கள் உங்களின் மீதே பெருமளவு முயற்சியை செய்ய வேண்டும். நீங்கள் முயற்சி செய்யாமல் உலகின் அதிபதிகள் ஆக முடியாது. இந்த ஞானம் புதியது என்பதால் நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த கருத்துக்களை மறக்கின்றீர்கள். நீங்கள் ஓர் ஆத்மா என்பதை மறந்து ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகும்பொழுது நீங்கள் ஏதாவதொரு பாவத்தை செய்கின்றீர்கள். ஆத்ம உணர்வில் இருக்கும் பொழுது நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டுவிடும். பின்னர் அரை கல்பத்திற்கு பாவங்கள் செய்யப்பட முடியாது. ஆகவே ஆத்மாக்களாகிய நீங்களே கற்கின்றீர்கள், ஷரீரங்கள் அல்ல என்ற உறுதியான நம்பிக்கையை கொண்டிருங்கள். முன்னர் நீங்கள் ஷரீரதாரிகளிடமிருந்து வழிகாட்டல்களை பெறுவது வழக்கமாகும். இப்பொழுது நீங்கள் தந்தையிடமிருந்து ஸ்ரீமத்தை பெறுகின்றீர்கள். இது புதிய உலகிற்கான முற்றிலும் புதிய ஞானமாகும். நீங்கள் அனைவரும் புதியவர்கள் ஆகுவீர்கள். இதில் குழப்பமடைய தேவையில்லை. நீங்கள் எண்ணற்ற முறை பழையவர்களிலிருந்து புதியவர்களாகவும் புதியவர்களிலிருந்து பழையவர்களாகவும் மாறியுள்ளீர்கள். ஆகவே நீங்கள் மிக சிறந்த முயற்சியை செய்ய வேண்டும். உங்களுடைய புலன் அங்கங்களின் மூலமாக ஆத்மாக்களாகிய நீங்கள் செயல்களை செய்கின்றீர்கள். நீங்கள் அலுவலகங்கள் போன்றவற்றில் இருக்கும் பொழுதும் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தொடர்ந்தும் உங்கள் புலன் அங்கங்களின் மூலமாக செயல்களை செய்தால் உங்களுக்கு கற்பிக்கின்ற தந்தையை நிச்சயமாக உங்களால் நினைவு செய்ய முடியும். ஆத்மாக்களே தந்தையை நினைவு செய்கிறார்கள். முன்னர் அஷரீரியான கடவுளை நீங்கள் நினைவு செய்வது வழக்கம் என்று கூறினாலும் உங்களை பௌதீகமானவர் என்று கருதியே நீங்கள் அஷரீரியானவரை நினைவு செய்தீர்கள். அஷரீரியானவரை நினைவு செய்யும் போது நீங்கள் ஒரு பொழுதும் உங்களை அஷரீரியானவராக கருதுவதில்லை. நீங்கள் இப்பொழுது உங்களை அஷரீரியானவராக கருதி அஷரீரியான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இது மிகவும் நன்றாக கடையப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். சிலர் தாங்கள் 2 மணி நேரங்களாக நினைவு செய்வதில் அமர்ந்திருப்பதாக எழுதினாலும் சிலர் தாங்கள் ஷிவ் பாபாவை சதா நினைவு செய்வதாக கூறினாலும் எவராலும் நிலையான நினைவை கொண்டிருக்க முடியாது. நீங்கள் செய்திருந்தால் நீங்கள் உங்களுடைய கர்மாத்தி ஸ்திதியை இப்பொழுதே அடைந்திருப்பீர்கள். பெருமளவு முயற்சி செய்த பின்னர் மாத்திரமே உங்களால் உங்களுடைய கர்மாத்தி ஸ்திதியை அடைய முடியும். அந்த ஸ்திதியில் விகாரமான பௌதிக புலன்கள் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். சத்தியுகத்தில் உங்களுடைய பௌதிக புலனங்கங்கள் அனைத்தும் விகாரமற்றவை ஆகின்றன. உங்களுடைய ஒவ்வொரு புலனங்கமும் நறுமணம் நிறைந்ததாக ஆகிறது. இப்பொழுது பௌதிக புலன்கள் அழுக்கானவையும் துர்நாற்றம் நிறைந்தவையும் ஆகும். சத்தியுகத்தின் புகழ் மிகவும் சிறந்ததாகும். அது சொர்க்கம் எனவும் புதிய உலகம் எனவும் வைகுந்தம் எனவும் அழைக்கப்படுகிறது. அங்கே இருக்கின்ற முக சாயல்களும் கிரீடங்கள் போன்றவையும் இங்குள்ள எவராலும் உருவாக்கப்பட முடியாது. நீங்கள் டிரான்ஸில் சென்று அவற்றை பார்த்தாலும் உங்களால் அவற்றை இங்கு உருவாக்க முடியாது. அங்கு இயற்கை அழகு இருக்கிறது. ஆகவே இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் நினைவின் மூலமாக தூய்மையாக வேண்டும். நீங்கள் நினைவு யாத்திரையில் அதிகளவு நிலைத்திருக்க வேண்டும். இதற்கு பெரும் முயற்சி தேவைப்படுகிறது. பாபாவை நினைவு செய்யும் பொழுது நீங்கள் உங்களுடைய கர்மாத்தி ஸ்திதியை அடைவதுடன் உங்களுடைய பௌதிக புலன்கள் அனைத்தும் குளிர்மையடையும். ஒவ்வொரு அங்கமும் நறுமணம் நிறைந்திருப்பதுடன் எந்த துர்நாற்றமும் இருக்க முடியாது. இப்பொழுது பௌதிக புலன்கள் அனைத்திலும் துர்நாற்றம் இருக்கிறது. இந்த ஷரீரம் எந்த பயனுமற்றதாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது தூய்மையானவர்கள் ஆகின்றீர்கள். உங்களுடைய சரீரம் தூய்மையாக முடியாது. நீங்கள் ஒரு புதிய சரீரத்தை பெறும்பொழுது மாத்திரமே அது நிகழும். ஒவ்வொரு பௌதிக புலன் அங்கத்திலும் நறுமணம் என்ற புகழ் தேவர்களையே குறிக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். தந்தை வந்துள்ளார், ஆகவே உங்களுடைய சந்தோஷ பாதரசம் உயர வேண்டும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். கீதையின் வாசகங்கள் மிகவும் தெளிவானவையாகும். பாபாவும் கூறியுள்ளார், என்னுடைய பக்தர்களும் கீதையை கற்பவர்களும் நிச்சயமாக கிருஷ்ண பக்தர்களாக இருப்பார்கள். இதனாலேயே பாபா கூறுகின்றார், இதை தேவர்களை வழிபடுபவர்களுக்கும் கூறுங்கள். மக்கள் சிவனை வழிபடுவதுடன் அவர் சர்வ வியாபி என்றும் கூறுகிறார்கள். அவர்கள் அவரை இகழ்ந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள். மக்கள் பலரும் சிவாலயங்களுக்கு செல்கிறார்கள். அவர்கள் மிகவும் செங்குத்தான படிகளில் உச்சிக்கும் ஏறுகிறார்கள். உச்சியிலேயே சிவாலயம் கட்டப்படுகிறது. ஷிவ் பாபா வந்து உங்களுக்கு ஏனியின் படத்தை காட்டுகின்றார். அவருடைய பெயர் உயர்வானதாகும். அவருடைய வசிப்பிடமும் உயர்ந்ததாகும். மக்கள் மிகவும் மேலே உச்சிக்கு செல்கிறார்கள். பத்ரிநாத்திலும் அமர்நாத்திலும் சிவனுக்கு ஆலயங்கள் இருக்கின்றன. அவர் எங்களை மென்மையாக்குவதால் அவர்கள் அவருக்கு உயரத்திலேயே ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். இங்கும் ஒரு குரு சிகர் ஆலயம் ஒரு மலையில் உயர்ந்த இடத்தில் காட்டப்பட்டுள்ளது. அதே மேலான தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஷிவ் பாபா வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது உலகிலுள்ள வேறு எவருக்கும் தெரியாது. அவர் சர்வ வியாபி என்று அவர்கள் கூறுகிறார்கள். இப்பொழுது உங்கள் முன்னால் இலக்கும் லட்சியமும் உள்ளது. தந்தையை தவிர வேறு யார் இது உங்களுடைய இலக்கும் லட்சியமும் என்று கூறுவார்கள்? தந்தை மாத்திரமே இதனை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார். நீங்கள் சத்திய நாராயணனின் கதையையும் கேட்டீர்கள். அம்மக்கள் கடந்த காலத்தில் இடம்பெற்ற சமய கதைகளின் விஷயங்களை கூறி அடுத்து என்ன நிகழ்ந்தது என்பதை உங்களுக்கு கூறுகிறார்கள். இதுவும் ஒரு கதை என்று அழைக்கப்படுகிறது. அந்த அதி மேலான தந்தை உங்களுக்கு ஒரு மகத்தான கதையை கூறுகின்றார். இக்கதை உங்களை மிகவும் மேன்மையானவர்களாக ஆக்கும். நீங்கள் அதை எப்பொழுதும் நினைவு செய்வதுடன் அதை வேறு பலருக்கும் கூற வேண்டும். இக்கதைகளை கூறுவதற்கு நீங்கள் அருங்காட்சியகங்களையும் கண்காட்சியகங்களையும் உருவாக்குகின்றீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்னர் பாரதம் மாத்திரமே இருந்ததுடன் அங்கு தேவர்கள் ஆட்சி செய்தார்கள். இது உண்மையான கதையாகும். இதை வேறு எவராலும் உங்களுக்கு கூற முடியாது. விருட்சத்தின் உயிருள்ள பிரபுவாகிய தந்தை இந்த நிஜமான கதையை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அதன் மூலமாக நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள். இதில் தூய்மையே பிரதான விஷயமாகும். நீங்கள் தூய்மையானவர்கள் ஆகாதுவிட்டால் உங்களால் கிரகிக்க முடியாதிருக்கும். ஒரு பெண் சிங்கத்தின் பாலை வைத்திருப்பதற்கு ஒரு தங்க பாத்திரம் தேவையாகும். அப்பொழுதே கிரகித்தல் இடம்பெற முடியும். உங்கள் காதுகள் ஒரு பாத்திரம் போன்றவையாகும். அவை ஒரு தங்க பாத்திரமாக இருக்க வேண்டும். அவை தற்சமயம் கற்கள் போன்றதாகும். அவை தங்கம் ஆகும் பொழுதே கிரகித்தல் இடம்பெற முடியும். நீங்கள் பெருமளவு கவனத்துடன் கேட்டு அதை கிரகிக்க வேண்டும். கதை இலகுவானதாகும். அது கீதையிலும் எழுதப்பட்டுள்ளது. அந்த மக்கள் கதைகளை கூறி ஒரு வருமானத்தை சம்பாதிக்கிறார்கள். கதைகளை கேட்பவர்களிடமிருந்து தங்களுடைய வருமானத்தை அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். இங்கு உங்களுக்கும் ஒரு வருமானம் உண்டு. ஒரே நேரத்தில் இரண்டு விதமான வருமானமும் தொடர்கிறது. இரண்டுமே வருமானமாகும். உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. அவர் கூறுகின்றார், மன்மனாபவாக இருங்கள், தூய்மையாகுங்கள். வேறு எவராலும் இதை கூறவும் முடியாது. எவரும் மன்மனாபவ் என்னும் நிலையில் இருப்பதும் இல்லை. தூய்மையின் மூலமாக இங்கு படைப்பு இருப்பதால் இங்கு மனிதர்கள் எவருமே தூய்மையானவர்களாக இருக்க முடியாது. இராவண ராஜ்யம் கலியுக இறுதி வரை தொடர வேண்டும். அந்த ராஜ்யத்திலேயே நீங்கள் தூய்மையானவர்கள் ஆக வேண்டும். மனிதர்கள் அல்லாது தேவர்களே தூய்மையானவர்கள் என்று கூறப்படுகிறார்கள். சந்நியாசிகளும் மனிதர்களே, ஆனால் அவர்களுடைய சமயம் துறவர பாதையாகும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், அவர்களுடைய சமயம் துறவர பாதையாகும், நீங்கள் தூய்மையாகுவீர்கள். பாரதத்தில் எப்பொழுதும் இல்லறப்பாதையின் ராஜ்யம் இருந்து வருகிறது. துறவர பாதையில் உள்ளவர்களுடன் உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இங்கு கணவன் மனைவி இருவருமே தூய்மையானவர்கள் ஆக வேண்டும். இரண்டு சக்கரங்களும் ஒத்திசையும் போது அது நல்லதே, இல்லாதுவிட்டால் அங்கு சண்டை இருக்கும். அங்கு தூய்மையின் காரணமாக சண்டை உள்ளது. வேறு எந்த ஆன்மீக ஒன்று கூடலிலும் தூய்மையின் காரணத்தால் ஏதாவது சண்டை உள்ளதென நீங்கள் ஒருபொழுதும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். தந்தை வரும்போது ஒருமுறை மாத்திரம் இந்த சண்டை இடம்பெறுகிறது. சாதுக்கள் அல்லது புனிதர்கள் எப்பொழுதாவது அப்பாவிகள் அடிக்கப்படுவதாக கூறுகின்றார்களா? இங்கு புதல்விகள் கூவி அழைக்கிறார்கள், பாபா எங்களை காப்பாற்றுங்கள். தந்தையும் கேட்கின்றார், நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆக மாட்டீர்கள், அப்படித்தானே? காமமே மிக பெரிய எதிரியாகும். நீங்கள் முழுமையாகவே வீழ்கின்றீர்கள். இந்த காம விகாரமே அனைவரையும் ஒரு பேணினும் அதாவது ஒரு பெண்ணி அதாவது ஒரு சத பெறுமதியற்றவர்கள் ஆக்கியுள்ளது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் 63 பிறவிகளாக விபச்சார விடுதியில் தங்கியுள்ளீர்கள். இப்பொழுது தூய்மையாகி சிவாலயத்திற்கு செல்லுங்கள். இது ஒரு பிறவியிலேயே தூய்மையாகுங்கள். சிவ் பாபாவை நினைவு செய்யுங்கள். நீங்கள் சொர்க்கமாகிய சிவாலயத்திற்கு செல்வீர்கள். எவ்வாறாயினும் காம விகாரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். உங்களை அது பெருமளவு தொல்லைப்படுத்துகிறது. அதில் பெருமளவு கவர்ச்சி உள்ளது. அக்கவர்ச்சி அகற்றப்பட வேண்டும். நீங்கள் வீடு திரும்ப வேண்டியுள்ளதால் நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். இங்கு எப்பொழுதும் ஆசிரியர் அமர்ந்திருக்க மாட்டார். ஒரு குறுகிய காலத்திற்கே கல்வி தொடரும். உங்களுக்கு இது தன்னுடைய ரதம் என பாபா உங்களுக்கு கூறியிருக்கின்றார். அவர் உங்களுக்கு ரதத்தின் வயதை கூறுகின்றார். தந்தை கூறுகின்றார், நான் அமரத்துவமானவர், என்னுடைய பெயர் அமரத்துவ பிரபு ஆகும். அவர் மறு பிறவி எடுப்பதில்லை என்பதால் அவர் அமரத்துவ பிரபு என்று அழைக்கப்படுகின்றார். உங்களை அவர் அரை கல்பத்திற்கு அமரத்துவமானவர்கள் ஆக்குகின்றார். இருந்தும் நீங்கள் இன்னமும் தொடர்ந்து மறு பிறவி எடுக்கின்றீர்கள். ஆகவே இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் திரும்பவும் மேலே செல்ல வேண்டும். நீங்கள் உங்களுடைய முகத்தை அந்த திசையிலும் உங்களுடைய பாதங்களை மறு திசையிலும் வைக்க வேண்டும். ஆகவே பின்னர் நீங்கள் ஏன் உங்களுடைய முகத்தை மறு திசையில் திருப்புகின்றீர்கள், அதாவது பழைய உலகை நோக்கி? சிலர் கூறுகின்றார்கள், பாபா நான் ஒரு தவறு செய்து எனது முகத்தை மறு திசையில் திருப்பினேன், எனவே நீங்கள் தவறான பாதையில் சென்றீர்கள் என்று அர்த்தமாகும். நீங்கள் தந்தையை மறந்து சரீர உணர்வுடையவர்கள் ஆகியதால் நீங்கள் தவறான பாதையில் சென்றீர்கள். தந்தை உங்களுக்கு அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் தந்தையிடம் எதையும் கேட்கக்கூடாது. எனக்கு வலிமையை கொடுங்கள், எனக்கு சக்தியை கொடுங்கள். தந்தை உங்களுக்கு பாதையை காட்டுகின்றார். நீங்கள் யோக சக்தி மூலம் அவ்வாறு ஆக வேண்டும். நீங்கள் 21 பிறவிகளுக்கு எவரிடமும் எதையும் கேட்க வேண்டியில்லாதவாறு யோக சக்தி மூலம் மிகவும் செல்வந்தர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து பெருமளவு பெறுகின்றீர்கள். பெருமளவு வருமானத்தை நீங்கள் சம்பாதிப்பதற்கு பாபா உங்களை தூண்டுகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் கூறுகின்றார், உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் எடுங்கள். இந்த லக்ஷ்மியும் நாராயணரும் மேன்மையானவர்கள். பின்னர் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நீங்கள் பெற முடியும். நீங்கள் முழுமையாக கற்காதுவிட்டால் நீங்கள் பிரஜைகளில் ஒருவர் ஆகுவீர்கள். பிரஜைகளும் நிச்சயமாக உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது நீங்கள் அதிகமான அருங்காட்சியகங்களை கொண்டிருப்பீர்கள். நீங்கள் சேவை செய்யக்கூடியதாக பெரிய மண்டபங்களையும் கல்லூரிகளையும் பெறுவீர்கள். மக்கள் திருமண நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக கட்டிய மண்டபங்களையும் நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். கடவுள் சிவன் பேசுகின்றார் என்று நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். நான் உங்களை மிகவும் தூய்மையானவர்கள் ஆக்குகின்றேன், அதாவது தேவர்கள். பின்னர் நம்பிக்கை பொறுப்பாளர்கள் தங்கள் மண்டபத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள். அவர்களுக்கு கூறுங்கள், கடவுள் சிவன் பேசுகின்றார். நீங்கள் துன்பத்தை பெற காமமே மிகப்பெரிய எதிரியாகும். இப்பொழுது தூய்மையானவர்களாகி தூய உலகிற்கு செல்லுங்கள். நீங்கள் தொடர்ந்தும் மண்டபங்களை பெறுவீர்கள். பின்னர் கூறப்படும் மிகவும் தாமதமாகிவிட்டீர்கள். தந்தை கூறுகின்றார், பின்னர் நான் ஒரு பிரதிபலனை கொடுக்க வேண்டி இருக்கும் என்பதால் ஒன்றுமில்லாததற்காக நான் ஏன் உங்களிடமிருந்து எதையும் பெறமாட்டேன்? குழந்தைகளின் பெண்ணிகள், அதாவது நாணயங்கள், ஒரு ஏரியையே உருவாக்குகின்றன. மற்றோரின் அனைத்துமே மண்ணோடு மண்ணாகிவிடும். தந்தையே மகத்தான நகை அடகு பிடிப்பவரும் பொற்கொள்ளரும் சலவை தொழிலாளியும் கைவினை கலைஞரும் ஆவார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. தந்தை உங்களுக்கு கூறுகின்ற உண்மை கதையை கவனமாக கேட்டு அதை கிரகியுங்கள். தந்தையிடமிருந்து என்றுமே எதையும் வேண்டாதீர்கள். 21 பிறவிகளுக்கான உங்கள் வருமானத்தை சேமித்துக் கொள்ளுங்கள். 2, நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். ஆகவே யோக சக்தி மூலம் சரீரத்தின் கவர்ச்சியை முடித்து விடுங்கள். உங்களுடைய பௌதிக புலன்களை குளிர்மையாக்குங்கள். உங்கள் சரீர உணர்வுகள் அனைத்தையும் துறப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஓரிடத்தில் இருந்த வண்ணம் ஆத்மாக்கள் பலருக்கு சேவை செய்கின்ற ஒளியாலும் சக்தியாலும் நிரம்பியவர் ஆகுவீர்களாக. எப்படி ஒரு கலங்கரை விளக்கம் ஓரிடத்தில் இருந்த வண்ணம் தொலைதூரத்திற்கு சேவை செய்கிறதோ அவ்வாறே உங்களாலும் ஓரிடத்தில் இருந்த வண்ணம் பல ஆத்மாக்களுக்கு சேவை செய்வதற்கு கருவிகளாக முடியும். இதற்கு நீங்கள் ஒளியாலும் சக்தியாலும் நிரம்பியவராக வேண்டும். அவ்வளவுதான். உங்களின் மனமும் புத்தியும் சதா வீணான எண்ணங்களிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். மன் மனாபவ் என்னும் மந்திரத்தின் இலகு சுரூபமாகுங்கள். உங்களின் மனதின் ஸ்திதியானது நல்லாசிகளாலும் தூய உணர்வுகளாலும் மேன்மையான மனோபாவத்தாலும் மேன்மையான அதிர்வலைகளாலும் நிரம்பி இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களால் இலகுவாக இந்த சேவையை செய்ய முடியும். இது உங்களின் மனதின் மூலமான உண்மையான சேவையாகும். ஸ்லோகம். பிராமண ஆத்மாக்களான நீங்கள் இப்பொழுது சக்தியை கொண்டிருந்து மற்ற ஆத்மாக்களை மைக்குகள் ஆக்க வேண்டும். ஓம் சாந்தி.